இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி
எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
பாடுபட்டழுங்கி என்னை மீட்டவர் மரண இருளில் என்னை காண. என்னை நித்தம் நினைத்து கை தாங்கினார். நீதி தேவ வார்த்தை சொல்லி எங்கள் நிலை கொண்டிட்டார். அடுக்கும் வழிகளிலே என்னோடு வந்திட்டார். வலக்கரம் பற்றி என்னை தாங்கினார். என்னில் அடங்கா நன்மைகள் செய்த என்னை சொந்தமாக்கினார். வழியில் நடக்க தேவன் போதித்தார். என்னில் நடங்க நன்மைகள் செய்த எந்த நபரே சுவக்கு என்னை தந்தே, என்னை தந்தே இயேசுவுக்கென்றே, இயேசு என்னை சொந்தமாக்கினார். என்னில் நடங்க நன்மைகள் செய்த எந்த.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இருதாநாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்லதொரு நாளை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு ரட்சிக்கும் கிருபை, சேவிங் கிரேஸ் என்ற தலைப்பின் கீழாக நம் தேவ செய்தியை படிக்கப் போகின்றோம். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறோம், எத்தனையோ முறை தேவனை விட்டு வழி விலகி சென்றிருக்கிறோம். ஆனாலும் இன்று வரை தேவனுடைய ரட்சிக்கும் கிருபை நம்மை ரட்சித்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் எதையுமே செய்ய முடியாது. இன்று அவருடைய கிருபை தேவையாக இருக்கிறது. அவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் ஜீவிக்க முடியாது. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நமக்கு தேவையாக இருக்கிறது. இன்று நீங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது தேவனுடைய கிருபை. என்று சுவாசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்மால் எதையுமே செய்ய முடியாது என்று நாம் பார்க்கின்றோம். இன்று வேதாகமத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மை எவ்வாறெல்லாம் ரட்சிக்கிறது என்பதை குறித்து நாம் என்ன பண்ண போறோம் சொன்னால் தியானிக்க போகின்றோம். நாம் எபேசியர் 2 நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய கிருபை நம்மை எவ்வாறு ரட்சிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது மிகவும் ஆறுதலாக நமக்கு இருக்கிறது. 8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்களும் நானும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்படி என்றால் இந்த ரட்சிப்புக்கு சொந்தக்காரர்கள் நாம் அல்ல. ஏனென்றால் நாம் எப்பொழுது பாவம் செய்தோமோ அப்பொழுதே நாம் பரலோகத்திற்கு இடம் பெறக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் இழந்துவிட்டோம். ஆகையால் நாம் இனி பாவம் செய்யாமல் இருந்தாலும் அந்த பரலோகத்துக்கு நம்மால் வர முடியுமா என்றால் நிச்சயமாகவே முடியாது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் பாவம் செய்து நம்ம என்ன செய்துட்டோம் என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நாம் இழந்துவிட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிக்கும் கிருபை, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் திட்டம், இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தினாலே அந்த பரலோகத்திற்கு செல்லக்கூடிய வழியை அவர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆகையால் தான் வேதம் சொல்கின்றது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்படி என்றால் இது தேவன் நமக்கு தரக்கூடிய பரிசாக இருக்கிறது. நாம் இதற்காக ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவை யாவுமே கிறிஸ்து செய்துவிட்டார். உதாரணத்திற்கு நான் செய்த பாவத்திற்கான தண்டனை மரணம் என்றால் கிறிஸ்து அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் செய்த பாவத்திற்கான தண்டனை சிறை என்றால் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டார். நான் செய்த பாவத்திற்கான தண்டனை வியாதி என்றால் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டார். ஆகையால் தான் வேதம் இங்கே சொல்கின்றது, நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் நாம் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் எவ்வளவு கிரியைகள் செய்தாலும், கற்பனைகளை அனைத்தையும் நாம் கீழ்ப்படிந்தாலும், அனைத்து காரியங்களும் செய்தாலும், அது மாத்திரம் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. அதை காட்டிலும் மேன்மையான ஒன்று தேவைப்படுகின்றது, அதுதான் தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை என்று நாம் பார்க்கின்றோம். ரோமர் 3:23 நாம் வாசிக்கும் பொழுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை நாம் இழந்தோம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே அவர்கள் பாவம் செய்து அவர்கள் எதை இழந்து விட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்து விட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் பரலோகத்திற்கு வர அருகதை அற்றவர்களாக மாறிவிட்டார்கள் என்று என்ன பண்றோம்னா நாம பார்க்கின்றோம். அப்போ இந்த பாவமான வாழ்க்கையிலிருந்து நம்மை ஒருவர் விடுவிக்க வேண்டும் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் மட்டுமே நம்மை ரட்சிக்க முடியும், அவர் மட்டுமே நம்மை மீட்க முடியும், அவர் மட்டுமே நம்மை சரியான பாதையில் நடத்த முடியும். ஆகையால் அவருடைய கிருபை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அவர் இல்லாமல் நம்மால் எதையுமே செய்ய முடியாது என்பதை நாம் நிச்சயமாகவே புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஏசையா 64:6 நாம் வாசிக்கலாம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவுகளை நீரல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. 4 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே சொல்கின்றது, தேவன் நமக்காக ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்திருக்கிறார், அதை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது 6 நாம் வாசிக்கலாம். நாங்கள் அனைவரும் திட்டனவர்களைப் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையைப் போல் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதித்திருக்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. இங்கே பார்க்கும் பொழுது மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து இந்த வேத வசனம் தெளிவாக சொல்கின்றது. இதை நாம் வாசிக்கும் பொழுது எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையைப் போல் இருக்கிறது, நாங்கள் இலைகளைப் போல எங்களுடைய பாவத்த நிமித்தமாக நாங்கள் உதிருகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது என்று இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் எவ்வளவு நீதியான காரியங்கள் செய்தாலும் நம்மை சுற்றி நாம் செய்த பாவம் நம்மை சுற்றி நின்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பாவத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் நம்மை நம்முடைய பாவத்தை அவன் சுற்றி காட்டி, இவர்கள் பரலோகத்துக்கு தகுதியற்றவர்கள், இவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகையால் இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எந்த ஒரு தகுதியும் இல்லை, எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்று சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆகையால் தான் நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தது நிமித்தமாக, கிறிஸ்து நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நீங்களும் நானும் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அவராலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினாலே நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே இந்த உலகத்தில் செய்ய முடியாது. ஆகையால் கிறிஸ்துவின் இரட்சிப்பு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது, கிறிஸ்துவின் மரணம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது, கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நிச்சயமாகவே இந்த உலகத்தில் மற்றவர்களுக்காக இன்னொரு நபர்கள் ஜீவனை கொடுப்பார்களா என்றால் கொடுப்பது அரிது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை சிருஷ்டித்த சிருஷ்டிகரே தாம் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டியை இரட்சிக்க மனித அவதாரம் எடுத்ததாக வேதாகமம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவர் உங்களுக்காக மரித்ததை குறித்தும் நமக்காக மூன்றாம் நாள் உயிர் தெழுததை குறித்தும் நாம் இங்கே பார்க்கின்றோம். தீத்து 2:11 நாம் வாசிக்கலாம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியாய் லௌகீக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தியையும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஏனெனில் என்று அங்கே வேதம் துவங்கக்கூடியதை பார்க்கிறோம். எல்லா மனுஷரும் இரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் தேவனுடைய கிருபை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இரட்சிப்பு நமக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இரட்சிப்பை நாம் சுதந்திரிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். 5 வாசிக்கும் பொழுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயும் கற்புள்ளவர்களாயும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களாயும் நல்லவர்களாயும் தங்கள் புருஷருக்கு கீழ்படிகிறவர்களாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்கிரியைகளை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயது உள்ள ஸ்திரிகளையும் புத்தி சொல்லி என்று அங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் வீட்டிலே தரித்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் தங்களுடைய புருஷருக்கோ அல்லது மனைவிக்கோ கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவர் உங்களை ஒரு பரிசுத்த நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். பரிசுத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் ஏனோதானோ என்று உருவாக்கப்படவில்லை. உங்களுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களுக்கான ஒரு திட்டம் இருக்கின்றது. கர்த்தர் உங்களை அதை நிறைவேற்றும்படியாக அழைத்திருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், இயேசு கிறிஸ்துவினாலே நம்மால் இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் உள்ள பாவங்களை மேற்கொள்ள முடியும். அவர் நமக்கு பலன் தரக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இன்று கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவே உங்கள் வாழ்க்கையின் அடிச்சுவராக பின்பற்ற நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். யோவான் 1:17 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 இதை எழுப்புவேன் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் பக்தி விருத்தி அடைந்தார்கள் என்று வேதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை மறைத்து இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாகவும் சிறையிலே அடைக்கும்படியாகவும் கேள்விகளை கேட்கும்படியாகவும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 இதை எழுப்புவேன் என்றார். அதாவது இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்தை, தன்னுடைய சரீரத்தை அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்தை நீங்கள் ஒருவேளை இடித்து போடுவீர்கள் என்றால், கொலை செய்வீர்கள் என்றால், நான் 3 கழித்து மீண்டும் உயிர் பெற்று வருவேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை ஆலயமாக அங்கே அவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் பல ஏற்பாடுகளிலே பார்க்கும் பொழுது ஆலயம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது, சாலமோன் கட்டின ஆலயம் இருக்கிறது. ஆகையால் ஏன் ஆலயங்கள் கட்டப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கலாம். யாத்திராகம புத்தகத்திலே, தாங்கள் வந்து தங்கும்படி, அதாவது தேவனே வந்து மனிதர்கள் மத்தியில் தங்கும்படியாக அவர் அவர்களுக்கு என்று ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி அங்கே சொன்னார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஆலயம் என்றால் தேவன் தங்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதே நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை விரும்ப நினைக்கின்றவர்கள், பெற்றுக்கொள்ள விரும்ப நினைக்கின்றவர்கள் அவரிடத்தில் வரலாம். ஆகையால் கிறிஸ்து தன்னை ஆலயம் என்று சொல்கின்றதின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த ஆலயத்தின் வாயிலாக என்னுடைய தியாகத்தினால் நீங்கள் அந்த பரலோகத்திற்கான பாதையை காண்பீர்கள், அந்த பரலோகத்திற்கான பாதையை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவேன் என்று கிறிஸ்து இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இன்று நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இரத்தம் சிந்தி அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அவராலே இன்றி நம்மால் இந்த உலகத்தில் மிகவும் சந்தோஷமாக நடக்க முடியுமா என்றால் நிச்சயமாகவே முடியாது என்றுதான் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த கிருபையை குறித்து நான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், இந்த கிருபையை நாம் நன்றாக புரிந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாகவே நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். கிருபையை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரோமர் 5 அதிகாரத்திலே நாம் என்ன பண்ணலாம்னு சொன்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:2 அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலைத்து கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகின்றோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர் மூலமாய் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது யாரால் என்ற கேள்வியை கேட்கும் பொழுது கிறிஸ்துவினால், கிறிஸ்துவினால் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை, அதாவது கிறிஸ்துவினால் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கூடிய சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து, அதாவது இங்கே விசுவாசம் வரக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே நமக்கு இரட்சிப்பு உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை நாம் முழுவதுமாக விசுவாசிக்கிறோம் என்றால் அவர் சென்ற பாதையில் நாமும் செல்ல முயற்சி செய்வோம். அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், என்னை நீங்கள் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று. ஆம், உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கின்றோம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றால் அவருடைய கற்பனைகளை கை கொள்கின்றோம். ஆகையால் இங்கே இரட்சிப்பை குறித்து நாம் பேசும் பொழுது தேவனுடைய கிருபை வருகிறது. அந்த கிருபையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய தியாகத்தினால் தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்கின்றேன். தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகின்றோம். இங்கே பார்க்கும் பொழுது கிருபையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் எதை அடைகின்றோம் என்றால் தேவ மகிமையை அடைகின்றோமா? மனிதன் எதை இழந்து போனான்? தேவ மகிமை இழந்து போனான் என்று வேதம் சொல்கின்றது. இப்பொழுது வேதம் சொல்கின்றது இயேசு கிறிஸ்துவின் அந்த தியாகம் அவருடைய கிருபையினாலே நாம் எதை பெற்றுக்கொள்கின்றோமா? தேவ மகிமையை பெற்றுக்கொள்கின்றோமா? அப்படி என்றால் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்றது என்று நாம் என்ன பண்றோம்னு சொன்னா பார்க்கின்றோம். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை ரட்சிக்கின்றது, இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகளா யாவும் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இங்கே நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றீர்கள் என்றால் உங்களுடைய பழைய வாழ்க்கை மறைந்து போய்விடும். அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அதாவது பாவத்தை அறிக்கை செய்து பாவமான வாழ்க்கையை விட்டு அவன் பரிசுத்தமான வாழ்க்கையை நாடுகின்றான். ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை அவன் செய்ய நினைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறத்தக்கதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இன்று இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால், அந்த கிருபையையும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் புது சிருஷ்டியாக மாற வேண்டும். ஒருவேளை நீங்கள் இன்னமும் புது சிருஷ்டியாய் மாறவில்லை, இன்னும் பழைய மனிதன் உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான் என்றால் இன்னமும் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, இன்னமும் இயேசு கிறிஸ்துவுடைய இரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, இன்னமும் இயேசு கிறிஸ்து நடந்த வழியில் நீங்கள் நடக்க இல்லை என்பதை நம்மை ரட்சிக்கும் கிருபை நம் அருகில் தான் இருக்கிறது. நம்மை மீட்கும் கிருபை நம் அருகில் தான் இருக்கிறது. நம்மை உயர்த்திக்கும் கிருபை நம் அருகில் தான் இருக்கிறது. இந்த கண்ணீரை துடைக்கும் கிருபை நம்
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்